an Abi Musa anin Nabi sallallahu alaihi wasallam qala Rasulullah sallallahu alaihi wasallam avargalai thottum Abi Musa radhiyallahu anhu arivikkirargal ta'ahadu hadhal qur'ana fa walladhi nafsu muhammadin bi yadihi lahu ashaddu tafalluta min al-libli min aqliha. குர்ஆனை அதிகமாக ஓதுவதை கொண்டு அதை பற்றி கொள்ளுங்கள். முகம்மதினுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வே சத்தியமாக சொல்கிறேன், லஹுவ அஷத்து தஃபல்லுதா மின லிபிலி மின குலிஹா, அதை கடைபிடிக்காவிட்டால் அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகம் எவ்வாறு வேகமாக அந்த இடத்தை விட்டு ஓடிவிடுமோ அதுபோல குர்ஆனும் உள்ளத்திலிருந்து அவ்வளவு வேகமாக ஓடிவிடும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனை ஓத தெரிந்தவர்கள் அதை அதிகமாக ஓதுவதை கொண்டு குர்ஆனை உள்ளத்திலே பசுமையாக்கி கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் மறந்து போய்விடும். சிலர்கள் சொல்வார்கள், சின்ன வயசுல நான் நல்லா ஓதுவேன், குர்ஆன் எல்லாம் ஓதுவேன், இப்ப வந்து எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நான் கூட ரொம்ப ஆச்சரியப்படுவேன், அது எப்படி மறக்கும்? சின்ன வயசில் தான் தமிழ் படித்தீர்கள், எழுத்துக்களை படித்தீர்கள், ஆங்கில எழுத்துக்களை படித்தீர்கள், இப்போது அது மறந்து இருக்கிறதா என்று கேட்பேன். அப்போ திருத்திரன் முழிப்பாங்க. அதற்கு காரணம் குர்ஆனுக்கு இருக்கிற அந்த சிறப்பு இதுதான், மற்ற மொழிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனித்தன்மை. அவைகளை நாம் ஏதாவது ஒரு வகையிலே படித்து விடுவோம், வழக்கத்திலே அது நமக்கு வந்துவிடும். ஆனால் குர்ஆனை ஒதுக்கி வைத்து விட்டோம் என்று சொன்னால் அது ஒட்டகம் ஓடுவதைப் போல ஓடிவிடும். அவிழ்த்து விடப்பட்ட ஒட்டகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே உதாரணமாக சொல்கிறார்கள். அப்புறம் அது ரொம்ப நேரம் தேடணும், நாள் கணக்கில் தேடணும் ஒட்டகத்தை. அதுபோல மனதை விட்டு அது மறைந்து விடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனுடைய விஷயங்களை பற்றி ஏராளமான ஹதீஸுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. குர்ஆன் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது ஒளி என்று சொல்லுகிறான். இருள் கவி இருக்கிற இடத்துல ஒரு ஒளி வந்துவிட்டது என்று சொன்னால் எப்படி இருள் பறந்து போய்விடுமோ, அதுபோல குர்ஆன் ஓதப்படுகின்ற இடங்களில கவலை என்கின்ற இருள் நீங்கிவிடும், சிரமம் கஷ்டம் என்கின்ற இருள் நீங்கிவிடும். ஏதாவது ஷைத்தானுடைய தொல்லைகள் இருந்தால் அந்த தொல்லைகள் நீங்கிவிடும். குர்ஆன் இறங்கக்கூடிய இடத்திலே மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்களுடைய வீடுகளிலே குர்ஆன் ஓதப்படுகிற போது அந்த ஓதப்படுகிற வீடு மிக பிரகாசமாக இருக்கும். ஒரு சஹாபி இரவிலே குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்க. அந்த காலத்தில் அவ்வளவு வெளிச்சம் இல்லாத காலம், அந்த காலம் அவருடைய வீட்டில் மட்டும் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. அங்கே கூடியிருந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் அதனை அதிசயமாக பார்த்தார்கள். மறுநாள் காலையிலே ரசூல்லா அவரிடத்திலே வந்து சொன்னார்கள், யார் ரசூலல்லா, என்றும் இல்லாத அளவுக்கு இவருடைய வீட்டில் மிக பிரகாசமாக இருந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் நேற்றைய தினம் சூரத்தில் பக்ரா ஓதியிருக்கிறார், அதன் காரணமாகத்தான் அவ்வளவு பிரகாசம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அந்த சஹாபி நேராக ரசூல்லா அவரிடத்தில் வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்தார்கள், நேற்றைய தினம் பக்ரா சூரா ஓதினீர்களா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லா என்று சொன்னார். அதன் காரணமாக மலக்குமார்கள் உனது வீட்டில் இறங்கி இருக்கிறார்கள், அதுதான் அவ்வளவு பிரகாசம் என்று சொன்னார்கள். எங்க மலக்குமார்கள் இறங்குகிறார்களோ அங்க வந்து ஷைத்தானுக்கு இடம் இல்லை. குர்ஆன் ஓதுறது இன்னைக்கு நிறைய பேர் தடை செய்யறாங்க, ஷைத்தான் இல்ல, பிலிஸ் இல்ல, எல்லாமே இருக்கிறது. குர்ஆன் ஓதப்படக்கூடிய இடங்களிலே வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸிலே சொல்லுகிற போது, லா தஜ்அலு புயூதக்கும் மகாபிர, உங்களது வீடுகளை நீங்கள் கபர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரஹு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸே, உங்களது வீடுகளை கபர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார்கள். கபரை ஏன் இங்கே உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலே நாம் பார்க்காத இருள் கபரில் தான் பார்க்க முடியும். அதுவரை வாழ்நாளில் அவ்வளவு பெரிய இருட்டை நாம் பார்த்துருக்க மாட்டோம். எவ்வளவு கரண்டு போனாலும் சரி, எவ்வளவு இருள் சூழ்ந்திருந்தாலும் சரி, கபருடைய இருளை போன்று ஒரு இருளை நாம் பார்த்திருக்கவே முடியாது. அவ்வளவு இருள் கவ்விய இடம் கபரு. எனவேதான் அந்த மாதிரி உங்க வீட்டை ஆக்கிடாதீங்க. கபர்ல கூட ஒரு மனிதன் வாழ்நாளிலே குரானை ஓதி வைத்தால் அந்த கபரிலே அது வெளிச்சம் கொடுக்கும், அந்த பயம் நீங்கும். கபருடைய வேதனைகளோடு பயமும் இருக்கிற போது எவ்வளவு கடினமாக இருக்கும். ஆனால் அந்த கபரிலே ஒளி வேண்டும் என்று சொன்னால், வெளிச்சம் வேண்டும் என்று சொன்னால், அவன் வாழ்நாளிலே குரான் எவ்வளவு ஓதி இருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஒளி இருக்கும், பிரகாசம் இருக்கும். எனவேதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை உதாரணமாக காட்டுகிறார்கள். பத்ர் யுத்தத்தில் இப்லீஸ் தன்னுடைய படையோடு முஷ்ரிக்குகளுக்கு ஆதரவாக இறங்கினான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அந்த நேரத்தில் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான். 5000 மலக்குமார்கள் என்றும் 3000 மலக்குமார்கள் என்றும் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. மலக்குமார்களே நமக்கு மனிதர்களுடைய கண்களுக்கு தெரிய மாட்டார்கள், புலப்பட மாட்டார்கள். ஆனால் ஷைத்தானுடைய கண்களுக்கு அவன் புலப்படுவான். எப்போது மலக்குகள் இறங்கினார்களோ அப்போது அந்த இப்லீஸுடைய பட்டாளம் அப்படியே பின்வாங்கி கொண்டு நகர்ந்து கொண்டு போனது. அப்ப அந்த இப்லீஸை பார்த்த ஒரு குஃபார் அவனுடைய கண்ணுக்கு இப்லீஸ் தெரிந்தான். அவனை பார்த்து கேட்கிறார்கள், எங்களுக்கு உதவி செய்தார வந்த, இப்ப இடையில நீ திடீரென நகர்ந்து நவிழ்ந்து கொண்டு போகிறாய் என்று கேட்டபோது ஷைத்தான் சொன்னானா, நான் பார்த்ததை நீங்கள் பார்த்திருந்தால் நீங்களும் ஓடி இருப்பீர்கள். உங்களது கண்களுக்கு அவர்கள் புலப்படவில்லை, அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கிறீர்கள். நீங்கள் பார்க்காததை நான் பார்க்கிறேன் என்று சொன்னான். எப்போது மலக்குமார்கள் ஒரு இடத்துல இறங்குகிறார்களோ அங்க இப்லீஸ் ஷைத்தான் வரமாட்டான். அதுதான் குர்ஆனுடைய இது. குர்ஆன் இறங்குகின்ற இடத்திலே, ஓதப்படுகின்ற இடத்திலே மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். இது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல. ஒரு நமக்கு பிடித்தமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதை உட்கார்ந்து கேட்கிறோம். தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கிற போது கூட அந்த பாடல் கேட்கிற போது சற்று நேரம் அதை காது காலத்து கேட்கிறோம். அந்த இன்பம் நம்மை அப்படியே கட்டுக்குள் அந்த இடத்துல அமைத்து விடுகிறது. கிரிக்கெட் பார்க்குறவங்க பாருங்க, ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க, ரோட்டில் ஒரு கடையில் அந்த ஓடிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அதை கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, அது இன்பம். அதுபோல மலக்குமார்களுக்கு இன்பம் தருகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் குர்ஆன் தான். எங்கெங்கு குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீடுகளில் அவர்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள், அந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள். எவ்வளவு அழகாக ஓதப்படுகிறதோ அவ்வளவு நேரம் அங்கே தாமதித்து முழுவதும் கேட்டுவிட்டு தான் போவார்கள். அதன் காரணமாக அந்த ஷைத்தான் வரமாட்டான். இந்தோனேஷியாவிலே, அதாவது இப்னு பத்தூத் என்று சொல்லுகிற உலக பிரயாணி, உலகம் முழுவதையும் சுற்றி திரிந்தவர். அந்த காலத்தில் எந்த வாத வசதியும் இல்லாத நேரத்தில் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்று அந்த பகுதிக்குள்ள வரலாறுகளை பதிவு செய்தவர் இப்னு பத்தூத் என்று சொல்லப்படும் சஃபர்நாமா என்ற அவருடைய கிரந்தத்திலே ஒரு சம்பவத்தை எழுதுகிறார். இந்தோனேஷியாவிலே அந்த காலத்தில் யார் எந்த சஹாபாக்கள் இஸ்லாத்தை கொண்டு போகவில்லை. அது ஒரு பகுதி மக்காவிலிருந்து, அது ரொம்ப தொலைவில் இருக்கிறது, இந்தியாவை போன்று தூரத்தில் இருக்கிறது. எந்த ஒரு இங்கேயாவது நிறைய பேர்கள் வந்தார்கள், ஆன்மீகவாதிகள் வந்தார்கள், நிறைய பேர்கள் வந்தார்கள் இந்தியாவை பொறுத்தவரையில். இந்தோனேஷியாவில், இந்தோனேஷியா மலேசியா போன்ற இடங்கள் எல்லாம் இஸ்லாம் எப்படி பரவியது என்பது யாருக்குமே தெரியாது. அங்கெல்லாம் யாரும் இஸ்லாத்தை கொண்டு போகவில்லை. ஆரம்பத்தில் இங்கே ஏர்வாடியில் அடங்கப்பட்டிருக்கிற இப்ராஹிம் ஷஹீத் ஒலியுல்லா அவர்கள் மொரோக்கோ நாட்டிலிருந்து வந்தவர்கள் இஸ்லாத்தை போதிப்பதற்காக தமிழகத்திற்கு. அதுபோல திருச்சியில் அடங்கப்பட்டிருக்கிற தபலையாள பாதுஷா அவர்கள் அரபு நாட்டிலிருந்து வந்தவர்கள். எல்லாம் இஸ்லாத்து போதிக்கு தான் வந்தாங்க, சிறுக்க போதிக்க வந்தல யாரோ. ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தில் இணைத்தார்கள். இன்னைக்கு ஒருமை அப்படி செய்ய முடியாது. அப்படி இஸ்லாத்தை போதிப்பதற்காக இங்கே வந்திருக்கிற எத்தனையோ ஏராளமானவர்களை நாம் இங்கே காண முடியும். தமிழகத்திலும் சரி, இந்தியாவுடைய பல பகுதிகளிலும் சரி. அஜ்மீரில் அடங்கப்பட்டிருக்கிற ஹாஜா மொயினுதீன் அவர்களும் ஈரான் நாட்டிலிருந்து வந்தவர்கள். இப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மனிதர்கள் ஆன்மீகவாதிகளாக இங்கே வந்திருக்கிறார்கள், இஸ்லாத்தை பரப்பியிருக்கிறார்கள், ஜனங்களை முஸ்லிம்களாக ஆக்கியிருக்கிறார்கள். இந்தோனேஷியாவுக்கு அப்படி யாரும் போகவில்லை. ஆனால் இஸ்லாம் அங்கே அந்த நாடு முழுவதும் இஸ்லாமிய நாடாக இருக்கிறது. இஸ்லாம் முழுக்க முழுக்க அங்கே இருக்கிறது 100%. அதற்கு காரணத்தை இப்னு பத்தூத் அவர்கள் எழுதுகிற போது, ஒரு இளைஞன், முஸ்லிமான ஒரு இளைஞன் மொரோக்கோ நாட்டில் இருந்து பிரயாணம் செய்து கப்பல் பிரயாணத்திலே போய் கொண்டிருக்கிறான். அப்போது அந்த படகு கவிழ்ந்து விடுகிறது. அவர் என்ன செய்தார்னு சொன்னால், ஒரு தக்கை மரக்கட்டையை பிடித்துக் கொண்டு கரை ஒதுங்கினான். கரையிலே மயக்கமுற்று அவன் ஒதுங்கி கிடந்தான். அந்த வழியாக வந்த ஒரு கிழவி அவன் மயக்கமுற்று இருப்பதை பார்த்து அவனை அவனை எடுத்து சென்று தன்னுடைய வீட்டில் கடத்தி அவனுக்கு சிகிச்சை கொடுத்து அவனை சுகப்படுத்தினாள். அதற்கு பிறகு அந்த இளைஞனை தன்னிடத்திலே தங்க வைத்திருந்தாள். சில நாட்கள் அந்த கிழவியோடு அவன் அந்த வீட்டிலே இருந்தான். ஒரு நாள் அந்த கிழவி ரொம்ப கவலையாக இருந்தாள், ரொம்ப துக்கத்தோடு இருந்தாள். இப்ப இந்த இளைஞன் விசாரித்தான், என்ன கவலையோடு இருக்கிறீர்களே என்று கேட்டான். இப்ப அந்த கிழவி சொன்னாலாம், இந்த நாட்டில ஒரு வழக்கம் இருக்கிறது, ஆண்டுக்கு ஒரு முறை அமாவாசை தினத்தில ஒரு கன்னி பெண்ணை காவு கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு மலை இருக்கு, அந்த மலையில ஒரு குகை இருக்கிறது, அந்த குகையிலே இரவில் அந்த கன்னி பெண்ணை கொண்டு போய் விட்டு விடுவார்கள். மறுநாள் காலையிலே அந்த பிணத்தை எடுத்து கொண்டு வந்து அடக்கம் செய்து விடுவார்கள். இதுதான் வழக்கம். அப்படி செய்தால்தான் இந்த நாடு செழிப்பாக இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கன்னி பெண்களை இப்படி கொடுப்பது வழக்கம். இந்த ஆண்டு என்னுடைய மகளை கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய இதை வந்திருக்கிறது, எனவே இந்த மகளை பிரிய வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி நான் கவலையோடு இருக்கிறேன் என்ற செய்தியை சொன்னாள். அப்ப அந்த இளைஞன் சொன்னானா, நீங்க கவலைப்படாதீங்க, இன்று இரவு என்னை ஒரு பெண்ணாக அலங்கரித்து அந்த குகையில கொண்டு விட்டு விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னான். அந்த கிழவி மறுத்தால், அங்க உள்ள போயிட்டா மறுநாள் காலையில பிணத்தை தான் அங்கிருந்து எடுத்து வர வேண்டும் என்று எவ்வளவோ சொன்னால் இவன், இல்லை இல்லை அதெல்லாம் நடக்காது, சுகமாக நான் திரும்பி வருவேன், தைரியமாக இருங்கள், இன்றைக்கு உங்களது மகளுக்கு பதிலாக என்னை பெண்ணாக அலங்கரித்து அங்கே உட்கார வையுங்கள் என்று சொல்லி சொன்னான். அவன் ஒரு வற்புறுத்தலின் பேரில் அது போன்ற இரவில் அவனை ஒரு பெண்ணாக அலங்கரித்து அந்த குகையிலே கொண்டு போய் விட்டார்கள். மறுநாள் காலையில பிணத்தை எடுப்பதற்காக அந்த ஊர் மக்கள் போன போது இளைஞன் சுகமாக அங்கிருந்து திரும்பி வந்தான். எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருந்தது, என்ன இது, எப்படி எதுவுமே நடக்கவில்லை. அவன் சொன்ன ஒன்றும் நடக்கவில்லை, என்ன விஷயம் என்று அவன் மக்கள் விசாரித்த போது அவன் சொன்னான், நீங்க எந்த நேரத்தில் என்னை கொண்டு நீங்க விட்டீங்களோ அதிலிருந்து நான் குரானை ஓதிக்கொண்டிருந்தேன், குரானை ஓதிக்கொண்டிருந்தேன், ஆனால் காலையில நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னான். இவர்கள் நம்பவில்லை, ஏன்னா இஸ்லாத்தை பத்தி எந்த ஒரு வாதையும் அங்கே கிடையாது, குரான்னா என்னன்னு தெரியாது. இவர்கள் யாருமே நம்பவில்லை, நாங்கள் நம்ப மாட்டோம், ஏதோ மோசடி நடந்திருக்கிறது, நீ இந்த ஊர்லயே இரு, இந்த ஊர்ல இந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு என்று சொல்லி அவனை அந்த ஊரிலே தங்க வைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் அந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படவில்லை. மறாவது அடுத்த ஆண்டு வருகிற போது அதுபோலவே அவனையே அலங்கரித்து அந்த குகையிலே கொண்டு போய் உட்கார வைத்தார்கள். அன்றைய தினமும் அவன் சுகமாக வெளியிலே வந்தான், எதுவுமே நடக்கவில்லை. அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு குரானுக்கு உள்ள ஆற்றல் இருக்கிறது என்று தெரிந்தது. அந்த குரானை நம்பினார்கள், அதை கற்றுக்கொண்டார்கள், அதன் மூலம் அங்கே இஸ்லாம் பரவியது. இன்று ஒரு நாடு முழுவதும் இஸ்லாமிய நாடாக இருக்கிறது. அந்த அளவுக்கு குரானுக்கு அல்லாஹ்வுத்தால ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறான், சக்தியை கொடுத்திருக்கிறான், நம்ம தான் விளங்காம இருக்கும். இந்த ஓதி பார்க்க வர்றவங்க முழுக்க முழுக்க அங்க பள்ளிவாசலுக்கு போய் மசூதிக்கு போய் ஓதி பார்த்தா குணமாகுங்கிற நம்பிக்கையோடு வர்றாங்க. அந்த நம்பிக்கை தான் அவர்களுக்கு குணத்தை கொடுக்கிறது. இங்க ஏதாவது சூறாக்களை சொல்லி ஊதுகிற போது அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுத்து விடுகிறது. நம்ம ஜனங்களுக்கு அந்த நம்பிக்கை அறவே கிடையாது, எங்கெங்கயோ ஓடும், எங்கெங்கயோ போகிறோம். குரான் இருக்கிறது, குரானிலே எல்லா விஷயமும் இருக்கிறது. எனவேதான் வீடுகளுக்கு ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு நம்ம வாடகைக்கு போறதாக இருந்தாலும் சரி, வீடு கட்டி போறதாக இருந்தாலும் சில அங்கே குரான் ஓதப்பட வேண்டும். ஏன்னா முன்னால இருந்தவங்க ஏதாவது சாமிகளை வைத்து பூஜைகளை செய்திருப்பார்கள், ஏதாவது நஜீஸ் இருக்கும் அங்க, அது சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் குரானுடைய வார்த்தைகள் அங்கே போக வேண்டும். குரானுக்கு என்று ஒரு அந்த வார்த்தைகளுக்கு ஒரு ஒளி இருக்கிறது, ஒரு பிரகாசம் இருக்கிறது. அல்லாமா ஷாதிலி ரஹ்மத்துல்லா அலி அவரிடத்திலே ஒரு சீடர் இருந்தார். அவருக்கு என்ன ஆற்றல் இருந்தது என்று சொன்னால், ஒரு மனிதர் குரானை ஓதுகிறாரா அல்லது ஹதீஸை படிக்கிறாரா அல்லது வேறு வார்த்தைகளை பேசுகிறாரா என்பது அவருக்கு தெரியும். அந்த குரான் ஓதுகிற போது வாயிலிருந்து ஒரு ஒளி வெளியே வரும், அந்த ஒளியை வைத்து அவர்கள் குரானுடைய வசனம் என்று கண்டுபிடித்து விடுவார்கள். அந்த அளவுக்கு குரானுக்கு அல்லாஹ்வுத்தால அந்த ஒளியை ஓதக்கூடியவர்களிடத்தில் வைத்திருக்கிறான், அந்த வீடு முழுவதும் பரவும்படி வைத்திருக்கிறான். அப்ப அந்த குரான் அவ்வளவு பெரிய சிறப்பிற்குரியது, அது வீடுகளிலே ஓதப்பட வேண்டும், மனிதர்களும் அதை ஓத வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே குரானுடைய வசனங்கள் எதுவுமே இல்லை என்று சொன்னால் அவன் பாலடைந்த வீட்டிற்கு சமம் அவனுடைய உள்ளம் என்று சொன்னார்கள். பாலடைந்த வீட்டில் எப்படி யாருமே நுழைய முடியாதோ அதுபோல குரான் இல்லாத இதயங்களில் எந்த விஷயமும் நுழையாது, எந்த விஷயமும் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப அந்த குரானை கற்பதும் அதை அதிகமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில ஓதுவதும் அதை பின்பற்றுவதும் அவசியம் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நமக்கு வழங்கி கபரிலும் அல்லாஹுத்தாலா நாம் ஓதுகின்ற குரானை வெளிச்சமாக ஆக்கி பிரகாசமானதாக ஆக்கி கபருடைய எல்லா வேதனைகளும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து தருவானாக. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி.